الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه اجمعين اما بعد فيا ايها الناس اوصيكم عباد الله واياي بتقوى الله فان الله مع الذين اتقوا والذين هم محسنون قال الله تعالى في القران العزيز فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் ஜலஸானஹு தஆலாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் பிரதி தூதர் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பிந்தியிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கும் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜலஸானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றானோ அவைகளை விட்டு தந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதனாக பிறந்தவன் அல்லாஹுவை சிந்திப்பதற்கும் அல்லாஹுடைய வல்லமைகளை அல்லாஹுடைய குதிரத்துகளை அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய கருணையை அவன் மௌத் வரைக்கும் எதிர்பார்த்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உலகத்திலே இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லா வசதியின் மீது சக்தி உள்ளவனாக இருக்கிறான், அவன் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாம் விளங்கி இருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதனாக பிறந்தவன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவன் நாலு காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்நாளிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனாக பிறந்தவன், வயது வந்தவன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையிலே நான்கு விடயங்களை அவன் செய்வது அவன் மீது பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது விடயம் அகீதா, எங்களுடைய கொள்கை. இதன் மூலமாகத்தான் நாம் ஒரு முஸ்லிமை ஒரு முஸ்லிம் என்றும் அல்லது இவன் சிறுகுடையன் காபி என்று நாம் கணக்கெடுக்கிறோம். அகீதா என்றால் என்ன? எங்களுடைய நம்பிக்கை. யார் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும்? அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு. நாம் அல்லாஹ்தான் சக்தி உள்ளவன், அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் இந்த உலகத்திலே சக்தி இல்லை என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அப்து அடிமைதான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இதை ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையிலே மௌத் வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய ஒருவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை அவன் ஈமான் கொள்வதுதான் ஒரு முஸ்லீமுடைய கடமையும் பொறுப்பாகவும் இருக்கிறது. இதே முதலாவது கடமை அகீதா. இதிலே நாம் மாற்றம் செய்தால், நாம் இதிலே குறைபாடு செய்தால் அவனை முருதத் என்று சொல்லுகிறோம், காபில் என்று சொல்லுகிறோம், முஷ்ரிக்கென்றெல்லாம் பல பேர்களை சொல்லி நாம் அழைக்கிறோம். ஆனால் அகீதாவுடைய விஷயத்தை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அகீதாவுடைய பிரிவுகள் எத்தனையோ இருக்கிறது. பணத்தின் மூலமாக வரக்கூடிய அகீதாவுக்கு மாற்றமான செயல், பெருமையின் மூலமாக வரக்கூடிய அகீதாவுக்கு மாற்றமான செயல், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதுக்கு நேரம் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக அகீதா என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்தான் சக்தி உள்ளவன், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, வணங்கவும் முடியாது. அப்படி முடிஞ்சினால், அப்படி அவன் செய்தால் அல்லாஹுக்கு மாற்றமாக வேற யாரையும் அவன் நம்பி உலகத்திலே வாழ்ந்தால் அவன் ஒரு முஸ்லீமுக்கு அருகதை உள்ளவனாக இருக்க முடியாது என்பதுதான் இஸ்லாத்துடைய கோட்பாடாக இருக்கிறது. எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் இந்த உலகத்தே வல்லமை உள்ளவர்கள். அல்லாஹுக்கு பிறகு அல்லாஹுடைய ரசூல் என்பதை நாம் ஈமான் கொள்வது நமக்கு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. இரண்டாவது கடமை என்ன? இபாதத். கலிமா சொன்ன ஒரு மனிதனுடைய இரண்டாவது கடமை, ஐந்து கடமை ஓரகையாக இருக்கிறது, ஆனால் நாலு விடயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாக இருக்க வேண்டும். அதிலே ஒன்று முதலாவது அகீதா, இரண்டாவது இபாதத். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், அமல்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்களை நியமத்துகளை வாரி வழங்கி இருக்கிறான். அதற்கு நாம் எப்படி இபாதத் செய்ய வேண்டும், எப்படி நன்மையை செய்ய வேண்டும், எப்படி நன்றி செலுத்த வேண்டும், இதை நாம் முதலாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு பேசக்கூடிய நாவை கொடுத்திருக்கிறான், பார்க்கக்கூடிய கண்களை இரண்டை கொடுத்திருக்கிறான், கேட்கக்கூடிய காதை கொடுத்திருக்கிறான், ருசிக்கக்கூடிய நாவை கொடுத்திருக்கிறான், நடக்கக்கூடிய காலை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய மூளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், உள்ளத்தை கல்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் இவைகளிலே ஒன்று இயங்காவிட்டால் சென்று பாருங்கள், பொஸ்டிட்டிலே போய் பாருங்கள், ஆஸ்பத்திரியிலே போய் பாருங்கள், அல்லாஹுடைய அந்த நியமத்திலே ஒரு குறை ஏற்பட்டால் நாம் அங்கே சென்று படக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் அங்கே சென்று பாருங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய நியமத் நமக்கு தெளிவாக விளங்கும். அல்லாஹுடைய நியமத் ஒரு மனிதனுடைய நாவிலே பேசக்கூடிய வன்மையில் இது இல்லையா, அல்லது சிந்திக்கக்கூடிய மூளை இல்லையா, கேட்கக்கூடிய காதிலே குறைபாடு இருக்கிறதா, உள்ளத்திலே மாற்றங்கள் இருக்கிறதா, போய் பாருங்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நியமத் எவ்வளவோ பொறுமதியானது, கோடி கோடி நாம் செலவழித்தாலும் அந்த அல்லாஹுடைய நமக்கு சும்மா கிடைத்த அந்த நியமத்துக்கு அது வீடாக முடியாது. எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு அறுப்புடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அன்றாடம் ஐந்து நேர தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். ஐந்து நேர தொழுகை ஐம்பது நேரமாக இருந்திருந்தால் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அல்லாஹுக்கு தெரியும், இந்த உம்மத் பலவீனமான உம்மத், தவறு செய்யக்கூடிய உம்மத், அல்லாஹ்வுடைய அறுப்புடைகளை பெற்றும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய சமுதாயம் என்பதை அல்லாஹ் நம்மை படைத்தவன் விளங்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வல்லதிக்குருல்லாஹி அக்பர் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கடமைகளிலே ஆக மிகப்பெரிய ஒரு திக்ர் தான், ஒரு அமல் தான் தொழுகை. ஐந்து நேரம் வாங்க சொல்லப்பட்டால் பள்ளிக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தவறுதலாக விட்டு விட்டான், ஆனால் அவன் அதை திரும்ப உரசி பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இவ்வளவு பெரிய நியமத்தை வழங்கி இருக்கின்றானே, நான் வாங்க சொல்லப்படுகிறதே, நான் அதற்கு கண்ணியம் கொடுத்து அல்லாஹ் கொடுத்த இந்த அறுப்புடைகளுக்கு நாம் நன்றி செலுத்த போக வேண்டாமா என்று சிந்திக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்திலே உருவாக வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய உழைப்புக்காக, உள்ளத்தை சீர்படுத்துவதற்காக மக்காவுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். யாருமே மறுக்க முடியாது, யாருமே மறுக்க முடியாது, இந்த தாவாவுடைய பணியை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே மிக சிரமத்தோடு மிக கஷ்டத்தோடு தான் செய்தார்கள். நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் லேசான காரியம் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தாவாவுடைய பணி அந்த மக்கமா நகரிலே அந்த அரபிகளுக்கு மத்தியிலே உள்ளத்தை சீர்படுத்தாத மக்களுக்கு மத்தியிலே எப்பொழுதுமே அநியாயங்களை செய்வதற்கு காத்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திலே ஒரு முயற்சி எடுத்தார்கள். ஏன்? அவர்கள் விக்கிரகங்களையும் கல்லுகளையும் கண்ட கண்டவைகளை எல்லாம் கடவுளாக நம்பி வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு மத்தியிலே அவருடைய உள்ளங்களை திருப்புவதாக இருந்தால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைய காலத்திலே நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றினால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்குடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சஹாபாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், சஹாபாக்கள் படித்தவர்கள், புகஹாக்கள், அறிவாளிகள், ஹதீஸை மனமுற்றவர்கள், குர்ஆனை மனமுற்றவர்கள், பல துறைகளிலே பாண்டித்துவம் பெற்ற சஹாபாக்கள் எல்லாம் பகல் காலங்களிலே காடுகளுக்கு சென்று பிறகை வெட்டி கொண்டு வந்து அதை விற்றுத்தான் தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்கள். அந்த வெட்டி கொண்டு வந்த அந்த பிறகை விற்று அந்த பிறகிலே வரக்கூடிய அந்த லாபத்திலே இருந்து திண்ணை தோழர்களை சொல்லக்கூடிய 70-80 சஹாபாக்கள் மதீனா முனவ்வராவிலே ரசூலுல்லாஹிக்கும் மத்தியிலே அந்த திண்ணை தோழர்களாக ஏழைகளாக ஒரு ஆடை அணிந்தால் மறு ஆடை இல்லை, தனது மர்ம உறுப்புகளை மறைத்தால் காலை மறைப்பதற்கு அல்லது தோளை மறைப்பதற்கு உடை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் தான் அந்த திண்ணை தோழர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், சொர்க்கவாதிகள், நபியுடைய அன்பை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை எப்பொழுதுமே சுமந்து கொண்டவர்கள் அந்த திண்ணை தோழர்கள். ஆச்சரியம் என்ன, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிவாளிகள், சுகஹாக்கள், மேதைகளாகிய சஹாபாக்கள் காட்டுக்கு சென்று விறகை வெட்டி கொண்டு வந்து அதை விற்று அதிலே வரக்கூடிய லாபத்திலே அந்த திண்ணை தோழர்களுக்கு அவர்கள் சதக்கா கொடுப்பார்கள். அதற்கு பிறகுதான் தன்னுடைய தேவைகளுக்கு அதை பயன்படுத்துவார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய அந்த நல்ல பண்பாடாக இருந்தது. அந்த வாழ்க்கை நம் மத்தியிலே வர வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இபாதத்தின் மூலமாக, இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அன்றைய சஹாபாக்கள் இருந்தார்கள். நாம் ஏன் அதை செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 5 வேளை பார்க்கிறோம், ஆனால் வாங்க சொல்லப்பட்டால் மிக மிக குறைவான சகோதரர்கள் தான் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். ஆனால் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம், நாம் கவலைப்பட வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். நாம் மட்டும் அமல் செய்தால் போதாது, மற்றவர்களை பார்த்து நாம் சிந்திக்க வேண்டும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒமானிலே அமா சொல்லக்கூடிய அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சாத் கடல் இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய ஒரு இடம். எப்படி அல்லாஹ்வுடைய தண்டனை? அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், பெரும்பாவம் செய்தார்கள். அல்லாஹ் ஜலசானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொன்னான், ஜிப்ரீலே, நீங்கள் போய் அந்த ஊரை அப்படியே உயர்த்தி பிரட்டி விட்டு வாருங்கள், கவிழ்த்து விட்டு வாருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜலசானஹு தஆலா கட்டளையிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒமான் செல்லக்கூடிய நாட்டுக்கு செல்லுகின்றார்கள். அங்கே போய் பார்க்கிறார்கள், ஒரு மனிதன் இபாதத் செய்து கொண்டிருக்கிறான். அவருடைய இபாதத் எந்த அளவு என்று சொன்னால், கண் மூடி திறக்கக்கூடிய அளவு கூட அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் அமல் செய்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதனை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கே பரிதாபமாகிவிட்டது. இப்படியார் ஒரு ஆவி, இப்படியார் ஒரு வணக்கவாளி பள்ளியிலே அமல் செய்து கொண்டிருக்க இந்த ஊரை நாம் பிறட்டுவதா? திரும்பவும் சென்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள், யா அல்லாஹ், நான் அந்த ஒமானுக்கு சென்றேன், அந்த நாட்டுக்கு சென்றேன், அந்த பகுதிக்கு சென்றேன். ஒரு மனிதன், ஒரு ஆவி, அவர் கண்மூடி திறக்கும் அளவுக்கு கூட உனக்கு மாறு செய்யாமல் உன்னுடைய அமலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மனிதனுடைய உள்ளத்திலே, அந்த மனிதனுடைய முகத்திலே நம்மை சேர்ந்த சமுதாயம் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, பள்ளிக்கு வராமல் இருக்கிறார்களே, ஜகாத் கொடுக்காமல் இருக்கிறார்களே, தர்மம் கொடுக்காமல் இருக்கிறார்களே, அண்டை வீட்டானை கவனிக்காமல் இருக்கிறார்களே, சொந்தக்காரர்களை திரும்பி பார்க்காமல் இருக்கிறார்களே. இப்படியா நிலையிலேதான் நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் போய் சொன்னார்கள், யா அல்லாஹ், உனக்குமாறு செய்யாத ஒரு மனிதன் அங்கே இபாதத் செய்து கொண்டிருக்கிறான், எனக்கே பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது, என்ன செய்ய யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் எப்படியான ஒரு மலக் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை வஹியை இறக்கி கொடுத்த ஒரு மலக், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் நபி அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் வந்து சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஜிப்ரீலே முதல் முதலே அவரை நீ முதல் புரட்டு, அதற்கு பிறகு மற்றவர்களை புரட்டு. ஏன்? இவர் சமூகத்துடைய சிந்தனை இல்லாமல் தான் யான் அப்தி, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் தக்குவா உள்ளவனாக இருந்தால் போதும், நான் மட்டும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இருந்தால் போதும், சமூகத்தை பற்றி எனக்கு எந்த சிந்தனையும் கிடையாது என்று இருந்தாரே, அதற்காக அல்லாஹ் சொன்னான் எல்லாரையும் சேர்த்து பிறட்டு. ஆனால் ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் ஆபிதாக வணக்கவாளியாக தக்குவா உள்ளவனாக விரையச்சம் உள்ளவனாக இருந்து அவன் மரணித்தால் அவன் கியாமத்துடைய நாளிலே எழுப்பப்படுகின்ற பொழுது அதே நிலையிலே எழுப்பப்படுவான் என்றும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹுடைய சோதனைகள் வேதனைகள் வருகின்ற பொழுது நல்லவர்களும் பாதிக்கப்படுவார்கள், கெட்டவர்களும் பாதிக்கப்படுவார்கள். எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொழுகைக்கு செல்லக்கூடிய ஒரு கடமை நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை. நேரம் கிடைத்தால் தொழக்கூடிய தொழுகை அது உண்மையான தொழுகையாக இருக்காது. ஐந்து நேரம் நம்முடைய கடமை, தொழுதான் ஆக வேண்டும். சொல்வதற்கு நேரங்கள் இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் பல இடங்களிலே தொழுகையின் மூலமாக அல்லாஹிடத்திலே உதவிகளை வேண்டினார்கள். ஆனால் இந்த தொழக்கூடிய தொழுகை நம்மத்தியிலே சரியாக இருக்கிறதா? நாம் சரியாக ஒழுங்காக செய்கின்றோமா? கடமைகளை நிறைவேற்றுகின்றோமா? நாம் ஒது செய்கிறோம். அதற்கு முன்னால் நாம் பைதுல் ஹலாவுக்கு செல்லுகிறோம். பைதுல் ஹலாவுக்கு நாம் ஏன் செல்லுகிறோம்? தொழுகைக்கு முன்னாலே சுத்தமாக வந்து நாம் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். பைதுல் ஹலாவுக்கு நாம் போகின்ற பொழுது எந்த காலை வைத்து நாம் உள்ளுக்கு நுழைய வேண்டும்? நாம் தெரிந்திருக்கிறோம், சில இடங்களிலே மறந்தும் இருக்கிறோம். நாம் எந்த காலை வைத்து செல்ல வேண்டும்? விடக்காலை வைத்து. விடைக்காலை வைத்து நாம் துவாவை ஓதிக்கொண்டு உள்ளுக்கு நாம் செல்ல வேண்டும். விடக்காலை வைத்து உள்ளுக்கு போன பிறகு ஒரு துவா ஓதக்கூடாது. வழியால் நின்று நாம் துவாவை ஓதிய பிறகுதான் விடக்காலை உள்ளுக்கு நாம் வைத்து செல்ல வேண்டும். இத்தனையோ முறைகள் இருக்கிறது. அதற்கு பின்னாலே யார் பேசினாலும், யார் சலாம் சொன்னாலும் அதற்கு நாம் பதில் சொல்லக்கூடாது. நாம் அதற்கு பைதுல் ஹலாவுக்கு சென்ற பிறகு நாம் யார் வெளியாலிருந்து நமக்கு சலாம் சொன்னாலும், யார் பேசினாலும் எந்த காரணம் கொண்டும் நாம் பேசக்கூடாது. அதே போல எங்களுடைய அந்த ரெண்டு காரியங்களை நாம் முடித்து விட்டு வெளியால் வருகின்ற பொழுது, வெளியால் வந்த பிறகுதான் ஒப்புரானக்க என சொல்லக்கூடிய அந்த துவாவை நாம் ஓதி, என்ன துவா? அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக நாம் வெளியால் வருகிறோம். நாம் பைத்துல் ஹலாவுக்கு சென்றிருந்தால் இரண்டாவது கடமை, நாம் திருமையை கழிக்காமல் நாம் இரண்டாவது மலம் கழித்திருந்தால் அந்த கையை எப்படி கழுக வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. சோப்போட்டு கழுவது பரதும் அல்ல, சுண்ணத்தும் அல்ல. நாம் பைத்துல் ஹலாவுக்கு சென்று வந்த பிறகு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு சுண்ணத்தான முறை, ஒரு சுண்ணத்தான முறை. மணல் இருக்கிறது, மண் இருக்கிறது, அந்த மண்ணிலே கையை வைத்து அல்லாஹுடைய ரசூல் அந்த கையை தேய்த்து கழுவிய பிறகுதான் கழுவுவார்கள். இதுதான் சுண்ணத்தான ஒரு முறையாக இருக்கிறது. ஆனால் நவீன காலத்திலே மண் இருந்தும் நாம் மண்ணை புறக்கணித்து எங்களுடைய பாத்ரூமிலே என்ன இருக்கிறது? மலேசியாவுடைய சவுக்காரம், சவுதியுடைய சவுக்காரம், சிங்கப்பூருடைய சவுக்காரம், நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு சவுக்காரங்கள் இருக்கிறது. ஆனால் சுண்ணத்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை கொண்டுதான் அந்த கையை தேய்த்தார்கள். ஏன்? அந்த மண்ணின் மூலமாகத்தான் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் தாகும் என்பதைத்தான் ஜாம் நமக்கு கோலிட்டு காட்டுகிறது. எனவே இந்த சுண்ணத்தை நாம் முடித்து விட்டு உதவி செய்ய வருகிறோம். நாம் உதவி செய்கிறோம், நீயத்தோடு உதவி செய்கிறோம். நாம் உதவி செய்து விட்டு சுருக்கமாக சொல்கிறேன், நாம் பள்ளிக்குள்ளே வருகிறோம். பள்ளிக்குள்ளே வருகின்ற பொழுது இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஓடி வர வேண்டுமா, நடந்து வர வேண்டுமா? இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறாரு, ஏ இந்த உம்மத் விலையினமான உம்மத், இந்த உம்மத் தவறு செய்யக்கூடிய உம்மத், இந்த உம்மத் என்ன செய்வார்கள்? இமாம் தக்பீர் கட்டி விட்டால் ஓடி வருவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஓடி வர வேண்டாம், நீங்கள் அமைதியாக வாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். ஏன் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள்? இஸ்லாம் எமக்கு எந்த அளவு அழகாக சொல்லி தருகிறது. பேசிக்கொண்டே நிற்கிற வழியால பேசிக்கிட்டே இருக்கிற பேசி 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 முடிஞ்சு இந்த காம சொல்லுகின்ற பொழுதுதான் ஓடியார பள்ளிக்குள்ள சத்தம் கேட்கிறது. தண்ணி எட்டுக்குனாலே ஓர சத்தத்தை கேட்டு எல்லோரும் திரும்பி பார்க்க என்ன ஆபத்து வந்துவிடும். ஏன் நாம் ஓட வேண்டும்? ஏன் இந்த அசிங்கமான வேலையை பள்ளிக்குள்ளே செய்ய வேண்டும்? அமைதியாக வாருங்கள். நமக்கு அழகாக சொல்லுகிறது, அமைதியாக வாருங்கள். ஆனால் ஒரு ரக்காத் போய்விட்டது, இரண்டாம் ரக்காத்தையும் தட்டி கட்டுகிறோம் என்று சொன்னால், நாம் இமாம் ஜமாத்தை பிடிப்பதற்காக வேண்டி அமைதியாக வந்ததினாலே உங்களுக்கு அவள் ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும் என்பதைத்தான் நமக்கு இமாம்கள் அழகாக தெளிவாக சொல்லுகின்றார்கள். ஏன் நாம் ஒரு நாளும் ஓடக்கூடாது, அமைதியாக வாருங்கள். சஃபிலே வருகிறோம். சஃபிலே வந்தால் நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும், இமாம் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதி இன்னல் சூராவும் ஓதி அவர் ருக்குவுக்கு போய்விட்டார். ருக்குவுக்கும் எல்லோரும் கவனமாக கேளுங்கள், ருக்குவுக்கு போய்விட்டார். ருக்குவுக்கு போன இமாம் இன்னும் தலையை எழுப்பவில்லை, எழும்பவில்லை. நாம் வருகிறோம், தக்பீர் கட்டுகிறோம், அல்ஹம்து சூரா ஓதவில்லை, இன்னும் ஒரு சூரா ஓதவில்லை. இமாம் தலையை எழுப்பி மேலே நிலைக்கு வராவிட்டால் நாம் உடனே தக்பீரை கட்டி இமாமோடு சேர்ந்து கொள்ளலாம். அப்படி சேர்ந்து கொண்டால் தான் நமக்கு ஒரு ரகாத்தா கணக்கிடப்படும். அப்படி இல்லாமல் ஓடி வந்து தக்பீரை கட்டுகிறோம், இமாம் எழும்பி விட்டார், இவர் உடனே தக்பீரை கட்டி ருகூக்கு போகிறார், அப்படி போனால் அது ஒரு ரகாத்தா கணக்கிடப்பட மாட்டாது. அதை மூன்றாம் ஒரு நான் ஒரு முறை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வருகிறோம், இமாம் தக்பீர் கட்டிவிட்டார், ஒரு சூராவை ஓதி அல்ஹம்து சூராவை ஓதினார், இன்னும் ஒரு சூராவை ஓதினார், ருக்குவுக்கு போய்விட்டார். நாம் வருகிறோம், தக்பீர் கட்டுகிறோம், இமாம் ருக்குவிலே இருக்கிறார் என்று சொன்னால் நாமும் உடனே தக்பீரை கட்டி ருக்குவுக்கு போன பிறகுதான் இமாம் ருக்குவை விட்டு எழும்புகிறார் என்று சொன்னால் அந்த ரக்காத் ஒரு ரக்காத்தா கணக்கிடப்படும். அப்படி இல்லாமல் நாம் வந்து இமாமோடு சேர்ந்து கொள்கிறோம், நாம் தக்பீரை கட்டி நாம் ருக்குவுக்கு போகல, இமாம் எழும்பி விடுகிறார், நாம் ருக்குவுக்கு போகிறோம், இது ஒரு ரக்காத்தா கணக்கிடப்படுமா என்று கேட்டால் இது ஒரு ரக்காத்தா கணக்கிடப்பட மாட்டாது. அவர் அந்த ரக்காத்தை இமாம் சலாம் கொடுத்த பிறகு எழும்பி தொழ வேண்டும். இந்த முறைகளை நாம் தக்பீரிலே தொழுகையிலே ஒரு பேணுதலாக நாம் அதை செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நாம் எத்தனையோ உடயங்களை நமக்கு தேவை என்று சொன்னால் எங்கே எங்கே எல்லாம் போய் கேட்கிறோம். பள்ளியுடைய இமாம் இருக்கிறார், அவரிடம் வந்து ஒரு சட்டத்தை கேட்பதற்கு நாம் முன்வருகின்றோமா என்று சொன்னால் நாம் அவரை கணக்கெடுப்பதே இல்லை. அவரை ஒரு நா செய்யாக நாம் எண்ணி சட்டம் கேட்பதாக இருந்தால் பெரியாக்களும் போகிறோம். பெரியாக்கள் யார்? மார்க்கத்தை படித்தவர்கள் எல்லோரும் பெரியவர்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அறிவு கொஞ்சம் கூட இருக்கும் குறைய இருக்கும், தக்குவா கூட இருக்கும் குறைய இருக்கும். அதற்காக நாம் தேடி அலைந்து கடைசியிலே ஒன்றுமே கேட்பதில்லை. நாம் நினைத்த பிரகாரம் மார்க்கத்தை செய்து கொண்டு போகிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான செயல்களை நாம் இறங்கக்கூடாது. அது மட்டுமல்ல, சஃபிலே நாம் நிற்கின்ற பொழுது இமாமுக்கு பின்னால் முஅஸ்ஸின் அங்கே இக்காமது சொல்லுகிறார். நாம் சஃபிலே எப்படி நிற்க வேண்டும்? பேர் இருக்கின்ற பக்கம் நாம் எல்லோரும் நிற்பது, எல்லாரும் அறிவாளிகள் தான், எல்லாரும் தீனை விளங்கியவர்கள் தான். ஆனால் மார்க்கத்திலே மிகவும் நாம் கோட்டை விடுகிறோம். என்னுடைய உள்ளத்திலே வந்து விடுகிறது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், ஏன் நான் இவரிடம் போய் கேட்க வேண்டும், காலை மடித்து கேட்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். செய்கின்றோமா? புறக்கணிக்கிறோம், புறக்கணிக்கிறோம், உதாசீனம் செய்கிறோம். அதனால எங்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாகி சென்று கொண்டே இருக்கிறது. மார்க்கத்தை விளங்க வேண்டும், நாம் செய்யக்கூடிய அமல்களை விளங்க வேண்டும். செய்கின்றோமா, செய்கின்றோமா? சிந்திப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாஸின் இகாம சொல்லுகின்றார், தஃப்பிலே எப்படி நிற்பது, தஃப்பிலே எப்படி நிற்பது? அந்த மாதினுக்கு வலப்பக்கமாக ஒருவர் நிற்க வேண்டும், அடுத்த இடப்பக்கமாக ஒருவர் நிற்க வேண்டும். இப்படி மாறி 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 மாறித்தான் அந்த தப்பு நிற்க வேண்டுமே தவிர, ஒரு பக்கமாக எல்லோரும் நிற்பது, வலப்பக்கமாக எல்லோரும் நிற்பது, அல்ல இடப்பக்கமாக எல்லோரும் நிற்பது, அல்லது வலப்பக்கமாக அருவாசி இடப்பக்கமாக முக்காசி, இது ஒரு ஒழுங்குக்கு நபியுடைய அந்த வாழ்க்கைக்கு ஒரு மாற்றமான செயலாக இருக்கிறது. சொல்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு ஒரு கூட்டான அமல் செய்கின்ற பொழுது நாம் செய்கிறோம், உடனே எழும்பி சுன்னத்துகளை தொழுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கல்யாண சபையிலே ஒரு பயன் நடந்து கொண்டிருக்கிறது. முன்சப்பிலே இமாமுக்கு முன்னால் வந்து ஒருவர் சுன்னத் தொழுவாரா? அல்லது நாம் ஒரு ஜனாதிபதி, நாட்டுடைய ஜனாதிபதி எங்களை இஃப்தாருக்கு அழைக்கிறார், அங்கே சென்றால் நோன்பு தொடக்கிறோம், நோன்பு திறந்து விட்டு மகரிபை தொழுகிறோம், ஆனால் யார் அங்கே சுன்னத் தொழுகிறார்கள்? முந்திய சுன்னத் எங்கே தொழுகிறார்கள்? இந்திய சுன்னத் எங்கே தொழுகிறார்கள்? எப்படியாவது வீடு வீட்டை ஓடிவிட வேண்டும், சாப்பாட்டை சுண்டு விட்டால் எடுத்துக்கு ஓட வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் ஜும்மாவுடைய காலங்களை பாருங்கள், ஏனே அமல்கள் நடக்கின்ற பொழுது தொழுகை முடிந்தவுடனே எழும்பி தக்பீரை கட்டி விடுகிறார்கள். இது ஒரு ஒழுக்கத்துக்கு ஒரு மாற்றமான செயல். கொஞ்சம் இருந்தாலே செய்தால் என்ன, என்ன எங்களுக்கு குறைய போகிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நீங்கள் தப்பிலே இருந்து தொழுகையை நீங்கள் எதிர்பார்த்தால் மலக்குமார் உங்களுக்காக வேண்டி அல்லாஹும்மா ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இந்த பாவியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்லி ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் எங்களுக்காக துவா செய்வார்கள். அதே போல இன்னும் நாம் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹும்மா ஃபிர் லஹு வரஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ரஹ்ம செய்வாயாக, இந்த மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த துவாக்கு நாங்கள் ஏன் தகுதியாக மக்களாக ஆகக்கூடாது? ஏன் நாம் முண்டி அடித்துக் கொண்டு ஓடுகிறோம்? சிந்திப்போம் அல்லாஹுடைய நல்லடியார்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொழுகையை பற்றி நாம் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கலாம். தேவையான மக்கள் பிரமாக்களும் போய் உங்களுடைய அந்த மசாயிலை கேட்டு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அதே போல எங்களுடைய இப்பே காலம் இருக்கிறது, இந்த காலம் இருக்கிறது, இந்த காலம் மழை இல்லாத காலம், ஆனால் நமக்கு பயம். இந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் பயம், பயம் மழை வரக்கூடாது. ஏன்? நாம் மழையினாலே பாதிக்கப்பட்டவர்கள், கண்கூடாக கண்டவர்கள், எங்கள் உடைமைகள் எல்லாம் இழந்தவர்கள், இன்று கூட அந்த உடைமைகளை பெற்றுக்கொள்ள நிலையிலே நாம் இருக்கிறோம். அந்த அளவுக்கு நாம் கஷ்டப்பட்டவர்கள். ஆனால் எங்களுக்கு மழை இப்பொழுது எங்களுக்கு தேவையில்லையமாய் தெரிகிறது. ஆனால் நாட்டிலே எல்லா இடங்களிலேயும் இன்று மக்கள் வேலைகள் அன்றாடம் உழைக்கக்கூடியவர்கள் குடிப்பதற்கு தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரம் போய்விட்டது. நான் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி அவருடைய குதுபாவை முடிக்கிறேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறது, நடப்பதற்கு பாதையில் விடுத்து இருக்கிறது, எங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறது யார சொல்லா, மழை இல்லாமல் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் யார சொல்லா என்று ஒரு சஹாபி ஜும்மாவிலே முறையிடுகிறார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல நின்று கொண்டு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்மஸ்கினா அல்லாஹும்மஸ்கினா என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை, யா அல்லாஹ் எங்களுக்கு மழை பெய்விப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், அந்த காலத்திலே அந்த நபியுடைய அந்த பள்ளிவாசல் எங்களை போன்று இப்படி மாட மாளிகைகள் அல்ல, இப்படி தொங்கிட்டு போட்ட தூணுகள் அல்ல, ஈச்சம் பாயிலே தான், ஈச்சம் ஓலையிலே தான் அந்த பள்ளி நெய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஈச்சம் ஓலையை போட்டு கொண்டுதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா முனவராவிலே குத்பா ஓதி கொண்டிருந்தார்கள். என்ன ஆச்சரியம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவை முடித்து விட்டு மிம்பர்ல இருந்து கீழே இறங்குகிறார்கள். நபியுடைய தலையிலே தண்ணீர் சொட்டு சொட்டாக கொட்டுகிறது. தண்ணீர் தலையிலே இருந்து தாடி நனையக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மேனியிலே அந்த மேலே இருந்து வானத்திலே இருந்து தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கிறது. அந்த அளவு மிகவும் பயங்கரமான மழை. இந்த அளவு என்று சொன்னால் மழை பெய்ந்து பெய்ந்து ஒரு கிழமையாக சூரியனே பார்க்காத அளவுக்கு மழை பெய்ந்து கொண்டே இருந்தது. அதே அடுத்த வெள்ளிக்கிழமை மழை மக்களுக்கு பெரிய சேதமாகி விட்டது. உடைமைகள் எல்லாம் சேதமாகி விட்டது. இப்போ அந்த சஹாபி வருவ யார சொல்லுல்லா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள். ஒரு கிழமையாக நீங்கள் கேட்ட அந்த துவா மழை தாங்க முடியாமல் எங்களுடைய உடைமைகளுக்கு எல்லாம் சேதம் நஷ்டமாகிக் கொண்டிருக்கிற அல்லாஹுடைய ரசூலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மணியனுடைய நிலைமையை பார்த்து மின்பரில் இருந்து கொண்டு சிரித்தார்கள். மணியனுடைய ஹாலத்து அப்படித்தான், தேவை என்றால் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், இல்லை என்று சொன்னால் அதை நிப்பாட சொல்லுவான். உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அல்லாஹும்மா ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் எங்கள் மீது இந்த தண்டனை இறக்கி விடாதே, எந்த மக்களுக்கு எங்க தேவையோ அந்த இடங்களுக்கு இந்த மழையை நீ அனுப்பு என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, உங்களுக்கு நிச்சயமாக மழை தேவை. நம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். இஸ்திஃபா அதிகமாக செய்யுங்கள். பாவ மன்னிப்பு கேடுங்கள். தௌபா செய்யுங்கள். பாவங்களை விடுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாம் கேட்கக்கூடிய அந்த துவாவின் மூலமாக எங்கள் மீது இறக்கப்படுவான். அதுக்காக வேண்டித்தான் மாளிகாவத்தை அந்த பொலிசிக்கு முன்னாலே அந்த டிபி சிறிசேனவுடைய அந்த மைதானத்திலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மழை வேண்டி அங்கே ஒரு குத்பா தொழுகை நடக்க இருக்கிறது. எனவே நீங்கள் 7:30 காலையிலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 7:30 நீங்கள் அங்கே சென்று அந்த தொழுகையிலே முசல்லாக்களை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், பொது செய்து கொண்டு செல்லுங்கள். அந்த குத்பாவிலே அந்த பயானிலே தொழுகையிலே கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து துவா செய்வோம். அது மட்டுமல்ல, தனியாருடைய சட்டம் முஸ்லீம்களுடைய சட்டங்களில் இன்று சில மக்கள் கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய சட்டங்களை மாற்றி அமைப்பதற்கு எந்த குழுக்களுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. எங்களுடைய அந்த பழைய சட்டங்களை அப்படியே வைக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்கள் அந்த புது புது சட்டங்களை மாற்றி அமைக்க கூடாது, பழைய சட்டங்களை இருக்க வேண்டும் என்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்து அதற்காக நாம் ஒரு மனுவை கொடுக்க வேண்டும். நான் நம்முடைய கையெழுத்துக்களை நம்முடைய சிக்னேச்சர்களை கைநிலை வைத்து நான் அனுப்ப வேண்டும். அதற்காக ஒரு முயற்சியும் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதிலேயும் கலந்த சைன் பண்ணி செல்லுமாறு நான் கேட்டுக்கொள்வதோடு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களை மறந்து இஸ்திஃபாரோடு வாழக்கூடிய சீரதிகளாக அல்லாஹ் ஜல்லானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இஸ்திஃபாரோடு மறைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தௌபாவை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவ மன்னிப்பை நீ அதிகமாக ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய துவாவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன்.